SBS தமிழ். வணக்கம் செல்வி.
வணக்கம் ரேணுகா.
இன்று நாங்கள் விவாகரத்து அல்லது மனமுறிவு இது தொடர்பில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். உண்மையிலேயே விவாகரத்து என்பது மகிழ்ச்சியான ஒன்றாக பலருக்கும் இல்லாவிட்டாலும் இப்போது அது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. விவாகரத்துக்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே வருகின்றது. அந்த வகையில் மனமுறிவை எதிர்கொள்பவர்களுக்கான ஆலோசனைகள் சிலவற்றை நாங்கள் இன்று பார்க்கலாம். முதலில் சொல்லுங்கள் செல்வி, ஆஸ்திரேலியாவில் ஒருவர் விவாகரத்து பெற விரும்பினால் அதற்கு அவருக்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் அல்லது என்ன நிபந்தனையை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும்?
ஆஸ்திரேலியாவுடன் தொடர்பு இருக்க வேண்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பதியர் வந்து இப்போ கணவன் மற்றும் மனைவி அப்படி இல்லைன்னா இரண்டு பேருமே ஆஸ்திரேலியாவில் காலவரையின்றி வசித்திருக்க வேண்டும். அந்த ஒரு தகுதி இருக்கலாம். அந்த தகுதி இல்லை அப்படின்னா 12 மாதங்கள் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியாவில் வசித்திருக்கணும் டிவோர்ஸ் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லை அப்படின்னா கணவன் மற்றும் மனைவி, அப்படி இல்லைன்னா கணவன் அல்லது மனைவி ஆஸ்திரேலியாவின் குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். ஆஸ்திரேலியாவில் விவாகரத்து அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுறதுக்கு இந்த தகுதிகள் இருந்தால் போதும். இதில் ஏதாவது ஒரு தகுதி இருந்தால் போதும். எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, வந்து அவங்க 12 மாதம் கண்டினியூஸாக வந்து பிரிஞ்சு இருந்திருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அதை விண்ணப்பிக்க முடியும். 12 மாதம் ஒரு நாள் முடிஞ்சிருந்தா தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ண முடியும். அப்போதான் வந்து கோர்ட் ஏத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணிடும்.
இது எதை அர்த்தப்படுத்துகிறது, இந்த செப்பரேஷன் அல்லது பிரிவு என்பது, அதை பற்றி சொல்லுங்கள்.
ஆமாம், இப்போ பிரிவு என்பது எந்த ஒரு தருணத்தில் கணவன் அல்லது மனைவி நம்மளோட திருமணம் முடிவுற்றது என்று எண்ணுகிறார்களோ அந்த தருணத்திலிருந்து பிரிவு என்பது அவங்களுக்குள்ள வந்துடுறது. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கணவன் அப்புறம் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து அடியோடு துண்டிக்கப்பட்டு ஆனாலும் கூட வேறு சில காரணங்களுக்காக, ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம், சின்ன வயசு குழந்தை 18 வயதுக்கும் கீழ், அப்படிங்கும் பட்சத்தில் சரி இருவரும் ஒரே வீட்டில் வசித்து அக்குழந்தையை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கும் பட்சத்தில், இல்லை ஒரு சூழ்நிலை வரைக்கும் ஃபைனான்ஷியலாக தனியாக இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே வீட்டில் ஷேர் பண்ணிட்டு, லைக் ஷேர்ட் அக்கமடேஷனில் இருப்பாங்கள்ல ரூம்மேட்ஸ் மாதிரி, அதை போல் ஒரு ரூமில் இருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில் கிச்சனை வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கும் பொழுது பிரிவு அமல்பட்டிருக்கும். கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து அண்டர் த சேம் ரூஃபில் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. அந்த சூழ்நிலையும் நாம் பிரிவு என்று கூறலாம்.
இதேவேளை 2 வருடத்துக்கு உள்ளேயே ஒருவர் விவாகரத்து பெற விரும்பினால் என்ன செய்வது, அப்படி பெறலாமா?
ஆமாம், இப்போ 2 வருஷத்துக்குள்ளே வந்து அவங்க விவாகரத்து ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆகலாம். ஆனால் என்னென்னா அவங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்க வந்து இப்போ அதுக்கு பிறகும் அவங்களால சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற ஒரு தருணம் வரும் பட்சத்தில் தான் அவங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அஃபிடவிட் மூலமா, என்ன காரணத்தினால அவங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணல, இல்லை கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தாலும் வாழ்க்கையை அவங்களால தொடர இயலவில்லை அப்படிங்கிறதுக்கு பண்ணணும். இந்த கவுன்சிலிங் பண்ணுறது வந்து ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் அந்த இடத்துலையும் அவங்க பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி லீடரை வச்சு இப்போ பண்ணுறது, அவங்கள வச்சு, இல்லைனா வந்து பெரியவங்க ஒரு இது இருந்து அவங்க மூலியமாகவும் அவங்க வந்து பேசி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு மீடியேட்டர் மூலியமாகவும் அவங்க வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வந்து கோர்ட்டில் அவங்க தெரியப்படுத்தலாம், இந்த மாதிரி நாங்கள் எடுத்தோம் எங்களுக்கு ரெசியூம் பண்ண முடியலை அப்படின்ட்டு.
சரி, விவாகரத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லுங்கள், என்னென்ன முறையில் விண்ணப்பிக்கலாம் என்றும் சொல்லுங்கள்.
விவாகரத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கோர்ட்லேயும் போயிட்டு ரெஜிஸ்ட்ரியில் அப்ளை பண்ணலான்னு இருந்துச்சு, பட் இப்போ வந்து மாற்றிட்டாங்க. ஃபேமிலி கோர்ட் வெப்சைட் இருக்குது, அதாவது www.familycourt.gov.au AU அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கோட் வெப்சைட், அதில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இ டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காலம் வரும். அதில் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் ஃபைல் பண்ணிடலாம். இப்போ வந்து டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோர்ஸ் கிட்டுமே வந்து அந்த வெப்சைட்டில் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணலாம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதில் போடணும், எத்தனை நாளுக்குள்ளே அதை சர்வ் பண்ணணும், எப்படி சர்வ் பண்ணுறது, நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து அட்டன் பண்ணணுமா அப்படின்ற நிறையா விஷயங்கள் வந்து அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை படிக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து லாயர் வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்க மாட்டீங்க.
அடுத்ததாக, இப்போ கணவன் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கிறார் என்றால் மனைவிக்கு அது குறித்த பத்திரங்களை எப்படி சமர்ப்பிப்பது?
டிவோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது கோர்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஹேண்ட் டெலிவரி பண்ணலாம். இப்போ ஹேண்ட் டெலிவரி பண்ணும்பொழுது மனுதாரர் நேரடியாக பண்ண இயலாது. அதாவது இப்போ ஒரு கணவன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் போயிட்டு மனைவிக்கிட்ட சர்வ் பண்ண இயலாது. ஆனால் அவருடைய நண்பர்களோ, அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது 18 வயதிற்கும் மேல் உள்ளவர்கள் அந்த டாக்குமெண்ட்டை மனைவியிடம் கொண்டே கொடுத்துட்டு அப்புறமா வந்து அவங்க அக்செப்டன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் அவங்கக்கிட்டேருந்து கையெழுத்து எடுக்கணும். அப்புறம் கையெழுத்து வாங்கினதன் பிறகு அந்த டாக்குமெண்ட்டை இவங்க வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். இப்போ வந்து ஹேண்ட் டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பை போஸ்ட் மூலியமாக சர்வ் பண்ணலாம். போஸ்ட் மூலயமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டையும் அது கூட வச்சு அவங்க வந்து போஸ்ட் பண்ணும் பொழுது, இப்போ கணவர் ஃபைல் பண்ணும் பட்சத்தில் மனைவி வந்து அதில் கையெழுத்து போடணும், அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் சர்வீஸில் போட்டு அதை திருப்பி அனுப்பிவிடணும் கணவருக்கு. அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது அவர்கள் வந்து பை போஸ்ட் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா தேர்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் ப்ராசஸ் சர்வர், அதாவது அங்கீகாரம் பெற்ற நபர், அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடியாக போய் மனைவி இருக்கும் இடத்தில் அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் சர்வீஸில் கையெழுத்து எடுத்துட்டு அவங்க வருவாங்க. இல்லைனா அக்செப்டன்ஸ் ஆஃப் சர்வீஸில் கையெழுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதன் பிறகு அவங்க ஒரு அஃபிடவிட் கொடுப்பாங்க எப்படி அவங்க சர்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதன் மூலியமாக இந்த த்ரீ மெத்தட்ஸில் அவங்க வந்து டிவோர்ஸ் டாக்குமெண்ட்டை சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காலம் எப்படி இருக்குது அப்படின்னா எவ்வளோ நாட்களுக்குள்ளே சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டில் நம்ம கணவன் ஃபைல் பண்ணுறதா பார்த்துட்ருக்கோம். ஸோ கணவன் பண்ணும் பட்சத்தில் ஒய்ஃபுக்கு வந்து டிவோர்ஸ் டாக்குமெண்ட்டை கோர்ட் டேட்டுக்கும் 28 நாட்கள் முன்னதாக அவங்க வந்து அதை சர்வ் பண்ணணும். இப்போது ஒய்ஃப் வந்து ஓவர்சீஸில் இருக்காங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லைனா இந்தியாவில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், ஆர் எனி அதர் ஓவர்சீஸ் கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கோர்ட் ஹியரிங் டேட்டுக்கும் 42 நாட்கள் முன்னதாக சர்வ் பண்ணியிருக்கணும். மேலே சொன்ன பாரு மூணில் ஏதாவது ஒரு மெத்தடில். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து ஃபேமிலி கோர்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை போயிட்டு யூடியூப்பில் ஹவு டு ஐ சர்வ் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கொள்ளலாம்.
சரி, ஒரு முக்கியமான விடயம் அப்படி என்றால் செல்வி, ஒரு தரப்புக்கு விவாகரத்து வேண்டும், இன்னொரு தரப்புக்கு விவாகரத்து வேண்டாம் என்று படுகின்றது. அப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்வது? அதாவது இப்போ மனைவி விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கிறார் என்றால் கணவன் இப்போது விவாகரத்து வேண்டாம் என்று நினைத்தால் அவர் மறுப்பு தெரிவிக்கலாமா?
ஆஸ்திரேலியாவை பொறுத்த மட்டும் விவாகரத்துக்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு ஒரே ஒரு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 மாதம் அவர்கள் பிரிந்து இல்லாத பட்சத்தில். இப்போ அப்ளிகேண்ட், அதாவது இப்போ வந்து மனுதாரர் 12 மாதமும் ஒரு நாளும் கழித்து அந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணாத பட்சத்தில் அந்த கிரவுண்ட்ஸுக்கு கீழே மறுப்பு தெரிவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போது விண்ணப்பத்தில், அதாவது டிவோர்ஸ் அப்ளிகேஷனில் இன்ஃபர்மேஷன்ஸு பிழையாக போட்டிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வந்து கரெக்டானதாக இல்லைங்கிற போது அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்ளிகேஷன் மூலியமாக அவங்களுடைய பதிலை அதுக்கு தெரிவிக்கலாம், மறுப்பு தெரிவிக்கலாம். அப்படி மறுப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் டிவோர்ஸ் கொடுக்குற காலம் கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் தம்பதியர்கள் 12 மாதங்கள் பிரிந்து இல்லாத பட்சத்தில் விண்ணப்பித்திருக்கும் டிவோர்ஸ் அப்ளிகேஷன் தள்ளுபடி செய்யப்படும். இப்போ இன்னும் எந்தெந்த சூழ்நிலையில் மறுப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னா, 2 வருடம் திருமணமாகியிருந்து ஆனால் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் அவங்க வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணும் பட்சத்தில், எதனால் அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணலை அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காத பொழுது, அப்புறம் குழந்தை 18 வயதுக்கு கீழே இருந்து அக்குழந்தைக்கு பெற்றோருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது பேரண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்து இல்லாத பட்சத்திலையும் மறுப்பு தெரிவிக்கலாம்.
இதேவேளை கணவன் மனைவியாக வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வில், அதாவது உயில் எழுதியிருந்திருப்பார்கள், அதே போன்று பவர் ஆஃப் அட்டர்னி செய்து வைத்திருந்திருப்பார்கள். இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இல்லையா? விவாகரத்து ஆனால் இந்த உயிலுக்கும் பவர் ஆஃப் அட்டர்னிக்கும் என்ன நடக்கும், அதை எப்படி கையாள்வது?
ஆமாம், இப்போ வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆர்டர் கிராண்ட் பண்ணோன்னே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வில்லை மாற்றி எழுதணும். இப்போ உயிலை வந்து மாற்றி எழுதணும். அப்போ உயிலை மாற்றி எழுதாமல் விட்டுட்டார்கள் அப்படி என்றால், கணவன் எழுதின உயிலில் மனைவி வந்து பெனிஃபிஷியரியாக இருப்பாங்க. அவங்க வந்து விவாகரத்து ஆனதுனால உயிலில் உள்ள உரிமை வந்து போயிடும் அப்படின்றது கிடையாது. அதனால வந்து கணவனோ அல்லது மனைவியோ அவங்களோட உயிலை அவங்க வந்து பிரிஞ்சதன் பிறகு போய் மாற்றி எழுத வேண்டும். அதே போல தான் பவர் ஆஃப் அட்டர்னிக்கும். பவர் ஆஃப் அட்டர்னியை வந்து ரிவோக் பண்ணணும். ரிவோக்னா அதை வந்து முற்றிலும் துண்டிச்சிடணும். அப்படி துண்டிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அட்டர்னி வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அதை போல் பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பர் அனுவேஷனில் பெனிஃபிஷியரி நாமினேட் பண்ணுவோம் தானே. ஸோ அப்போ அந்த பெனிஃபிஷியரி நாமினேட் பண்ணப்பட்டிருக்கதையும் இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆனதன் பிறகு அவங்களுக்கு வந்து நீங்கள் வேறு யாரை வந்து நீங்கள் வைக்கணும்னு இருக்கீங்களோ, பெனிஃபிஷியரியாக நியமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள வந்து மாற்றி செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா இந்த விஷயங்கள் கண்டினியூ ஆகிட்டுருக்கும் ஆஃப்டர் த டிவோர்ஸ் கூட.
சரி, விவாகரத்துக்கான அனுமதி நீதிமன்றில் கிடைத்து விட்டதென்றால் தம்பதியருக்கு அந்த விவாகரத்து எப்போது கிடைக்கும்?
இப்போ வந்து டிவோர்ஸ் இன்னைக்கு கிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து 1 மாதமும் 1 நாளும் கழித்து விவாகரத்து ஆணை வந்து கொடுக்கப்படும்.
மிக்க நன்றி செல்வி. விவாகரத்து அல்லது மனமுறிவு தொடர்பில் அதை எதிர்கொள்பவர்களுக்கான முக்கியமான ஆலோசனைகளை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil